ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரணாயமேனே அஸ்மத் குரோர் பவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. சுவாமி ராமானுஜருடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சித்திரை மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே சுவாமி திருவவதாரம் செய்தார். அந்த எம்பெருமானாருக்குன்னு இருக்கிற பெருமைகள் எத்தனையோ உண்டு. அத்தனை பெருமைகளையும் பற்பல கிரந்தங்களிலே நம்முடைய ஆச்சாரியர்கள் அங்கங்கே காட்டியுள்ளனர். ஆனால் எம்பெருமானார்னு சொன்னால் அவருக்குன்னு இருக்கிற ஒரு தனித்தன்மை, இப்படிப்பட்டவர் தான் எம்பெருமானார், அவருடைய ஸ்வரூபம் இன்னது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அதையும் சில இடங்களிலே நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்துள்ளனர். அவருக்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் அவருடைய தன்மை இப்படிப்பட்டதுன்னு தெரிந்து கொண்டாதான் அது நம்முடைய மனதிலே இன்னும் நன்கு ஆழமாக பதியும். சுவாமி எப்படிப்பட்டவர்? காரே கருணை ராமானுசன் என்று திருவரங்க தமுதனார் தெரிவிக்கிறார். இந்த முன்னாடி விண்ணப்பித்த தனியன், யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அப்படிங்கிற அந்த தனியனையும் என்ன தெரிவிக்கப்படுகிறதுன்னா, அஸ்மத் குரோர் பவதோஸ்ய தயைக சிந்தோஹோ, அந்த பகவானுடைய தயைக்கு ஒரே இருப்பிடமாக இருப்பவர். இப்போ எம்பெருமானுடைய கருணைங்கிற குணம், தயைங்கிற குணம், கிருபாங்கிற குணம், இந்த குணமே ஒரு வடிவு கொண்டார் போலே தான் சுவாமி எழுந்தருள் இருக்கிறார். இதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் எம்பெருமானாருடைய ஸ்வரூபம்னா அது தயா கருணா அப்படின்னு காட்டி கொடுத்திருக்கின்றனர். அதை திவ்ய பிரபந்தங்களில் சில இடங்களில் அதற்கு ஏற்றா போல அந்த சொற்கள் வரும்பொழுது எம்பெருமானாரை போலே என்னும் தெரிவிக்கிறார்கள். அப்படி ரெண்டு இடங்கள், ஒன்று திருப்பாவை, அதிலே அருங்கலமே அப்படிங்கிற ஒரு பதம் வருகிறது. அதாவது திருப்பாவை 10வது பாசுரத்திலே, நோத்துச்சுவர்க்கம் பூகின்ன அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் நாத்தத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போத்த பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோத்தும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆத்தல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்த திறவேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற பாசுரம். இதிலே ஆண்டாள் நாச்சியார் தன்னையே ஒரு கோபிக்கையாக நினைத்து கொண்டு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே அதையே ஆய்ப்பாடியாக கொண்டு அங்கிருக்கிற மத்தை பாகவத ஸ்திரீகள் அவர்களையெல்லாம் மற்ற கோபிகைகளாக கொண்டு உள்ளே இருக்கிற ஒரு கோபிகையை எழுப்புவதாக, அதாவது விடியற் காலையிலே அத்தனை கோபிமார்களையும் எழுப்பிக்கொண்டு அந்த மார்கழி நீராட்டம், எம்பெருமானை போய் சேவித்து அவனுடைய கைங்கரியங்களை பிரார்த்தித்து அதை செய்தல் இப்படிங்கிற அந்த நோன்பு, அதை அனுஷ்டிப்பதற்காக போகிறாள். அந்த சமயத்திலே உள்ளே இருக்கிற ஒரு கோபிக்கையை எழுப்பும் பொழுது அருங்கலமே என்ன சப்தத்தை சொல்லை பிரயோகித்து எழுப்புகிறாள். அதற்கு வியாக்கியானத்திலே காட்டுகிறார்கள், அருங்கலமே எம்பெருமானாரை போலே. இது 4000 படி வியாக்கியானத்திலே காட்டப்பட்டிருக்கிற விஷயம், எம்பெருமானாரை போலேன்னு தெரிவிக்கிறார் அருங்கலமேங்கிற சப்தத்திற்கு. அருங்கலமேன்னா என்ன அர்த்தம்னா, சத் பாத்திரம், நல்ல உயர்ந்த பாத்திரம் அப்படின்னா எல்லா குணங்களும் தன்னிடத்திலே கொண்டிருக்கிறது, பூர்ணமான குணங்களை உடையவர், கல்யாண குணங்களாலே பூர்ணமானவர். எம்பெருமானுடைய அந்த கிருபை கருணை இதையெல்லாம் நன்கு பெற்றிருக்கிறார். இப்ப ஸ்ரீசைலேச தயா பாத்திரம்னு தெரிவிக்கிறோமே அப்படின்னா, ஸ்ரீசைலேசர் திருமலையாழ்வார் அவருடைய அத்தனை தயைக்கும் ஒரே பாத்திரமாக, அதை அத்தனையும் பெற்றவர் யாருன்னு கேட்டால் மணவாள மாமுனிகள். அதே போல இந்த கோபிகை தான் அருங்கலமாக இருக்கிறாளாம். அப்படின்னா எம்பெருமானுடைய அத்தனை தயை கிருபை அந்த குணங்களை எல்லாம் தனக்காகவே கொண்டு தன்னிடத்திலே எம்பெருமான் அத்தனை அன்போடு இருக்கும் விதத்திலே இந்த கோபிகையானவள் இருக்கிறாள் அருங்கலமே. இது யாரை போலேனா எம்பெருமானாரை போலே, அவர் அப்படித்தான் இருந்தாராம். எம்பெருமானனுடைய அத்தனை ஒரு விசேஷ பிரீத்தியும் தன்னிடத்திலே கொண்டிருக்கிறார். அப்படி உண்டானா அப்பிள்ளாருங்கிற ஆச்சாரியர் அஷ்டதிக் கஜங்கள்லே ஒருத்தர், மணவாள மாமணிகளுடைய அஷ்டதிக் கஜங்கள்லே ஒருத்தர். அந்த ஆச்சாரியர் காட்டுகிறார் சம்பிரதாய சந்திரிகை அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு தமிழ் பிரபந்தம் கிரந்தம் சாதித்திருக்கிறார். அதிலே மணவாள மாமணிகளை பற்றின பெருமைகளெல்லாம் தெரிவிக்கப்படுகிறது. அதிலே முதல் பாசுரம் தெரிவிக்கிறார், ஆதியிலே அறவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே 200 ஆண்டிரும் நீரென்ன, பாதியிலே உடையவராய் வந்து தோன்னி பராவதம் நாடி அவர் போவேன் என்ன என்ன மேலே பாசுரம் செல்கிறது. இதில் முதல் வரி 2 வரிகளில் காட்டப்படுகிற விஷயம் என்னென்னா, ஆதியிலே அறவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே 200 ஆண்டு நீர் இருமென்ன. ஆதிசேஷனை முதல் முதல்ல எம்பெருமான் நினைத்து தொட்டாராம், தன்னுடைய கையால் அப்படி ஸ்பர்ஷித்தார். உடனே ஆதிசேஷன் எம்பெருமானுடைய கருத்தை அறிந்தவனாய் என்ன திருவுள்ளமோ செய்ய தயார் என்று தெரிவித்தாராம். உடனே அரங்கர் அதாவது பெரிய பெருமாள் தெரிவித்தார், அவனியிலே இந்த பூமியிலே நீர் போய் 200 வருஷம் இருந்து இந்த லோகத்தாரை திருத்தி பணிகொண்டு அத்தனை பேரையும் மூக்ஷுக்களாக ஆக்கி அத்தனை பேருக்கும் முக்தியை பெற்று கொடுக்க வேண்டும். நான் எத்தனையோ அவதாரங்களை செய்து பார்த்தேன், ஆனால் எதுவும் பிரயோஜனமாகவில்லை. யாரோ ஓரிருவர் ஒரு ஜட்டாயு என்ன, ஒரு சபரி என்ன, இந்த மாதிரி ஒரு மாலாக்காரர், இப்படி யாரோ 2-3 பேர்கள் தான் தேறுகிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் இந்த ஐகுந்த அனுபவத்தை பெறுவதற்கு தகுதியாக இருக்க, ஆனால் அந்த தகுதியை இருக்கிறதுன்றது கூட அறிந்து கொள்ளாமல் இப்படி சம்சாரத்திலே கட்டுண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கெல்லாம் இந்த உயர்ந்த அர்த்தங்களை உபதேசித்து அத்தனை பேரையும் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று ஆதிசேஷனை நியமித்தார். இதை தன்னுடைய திருவுள்ளத்திலே கொண்டு ஆதிசேஷனை தொட, உடனே ஆதிசேஷனும் தெரிந்து கொண்டு அப்படியே தேவரீர் திருவுள்ளமாயின் அதை போய் நிறைவேற்றுகிறோம் என்று கீழே எம்பெருமானாராக அவதரித்தார் என்று காட்டப்படுகிறது. அப்போ ராமானுஜருங்கிறவர் ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா தெரிகிறது. அந்த ஆதிசேஷன் எப்படிப்பட்டவர்னா, பிரதம கிங்கரன் நிவாச சையாசன பாதுகாம்சுக உபதான வருஷாதப ஆரணாதிபிகி என ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆளவந்தார் தெரிவிக்கிறார். முதல் திருவந்தாதியிலே சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு அவர் தெரிவிக்கிறார். ஆக இப்படி எல்லா கைங்கரியங்களையும் செய்து கொண்டு அடிமை அந்த அந்த அடிமை செய்கின்ற அந்த குணம் அது பரிபூர்ணமாக தன்னிடத்திலே கொண்டு அத்தனை சேஷபூத்தர்களுக்கும் தான் முதல் சேஷபூதன், தான் தான் முதல் கிங்கரன் அப்படிங்கறத வெளிப்படுத்தும் விதத்திலே எம்பெருமானுக்கு தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப எம்பெருமானுடைய அத்தனை கிருபையும் தன்னிடத்திலே கொண்டிருக்கிறார்ங்கிறதுல ஒரு சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஆதிசேஷன் கீழே அவதரித்திருக்கிறதுனாலே அவரே எம்பெருமானார், அவர் தான் அருங்கலம் அப்படிங்கிற அந்த சப்தம் அவருக்கு பொருத்தமாக இருக்கும். அத்தனை ஆச்சாரியர்களுமே எம்பெருமானுடைய தயைக்கு பாத்திரமாக இருப்பினும் இவர் தான் முக்கியமாக எம்பெருமானாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டு நீர் கீழே போய் அவதரித்து இந்த லோகத்தை திருத்த வேண்டும்னு ஒரு நியமனம் பெற்றிருக்கிறபடியினாலே அப்ப இவரிடத்திலே விசேஷ பிரீத்தி கருணை உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. அப்ப இதனாலதான் அருங்கலம்ங்கிற சப்தத்திற்கு அவ்விடத்துல வியாக்கியானத்தில எம்பெருமானாரை போலே என்ன காட்டுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். மேல இதே திருப்பாவையிலேயே இன்னொரு ஐதிஹ்யம் காட்டப்படுகிறது, அனைத்தில்லத்தாரும் அறிந்து. இது 12வது பாசுரம் திருப்பாவையில கணைத்திலம் கத்தருமை கண்ணுக்கிறங்கி அந்த பாசுரத்தில அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று இறுதியிலே முடிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அப்ப அந்த கோபிகையை பத்தின பெருமை எப்படின்னா, எல்லாரும் பகவத் அனுபவத்திற்கு தகுதியாக இருக்க இப்படி யாரும் இன்னும் வரவில்லையே, என்னை மாத்திரம் இப்ப எழுப்புகிற ஆண்டாள் நாச்சியார், அதாவது கோபிக்கையே என்னை மாத்திரம் இப்பொழுது எழுப்பினால் போராது, மத்தும் உண்டான கோபிகள் எல்லாரும் வரட்டும், எல்லோரும் அனுபவிக்கிற சமயத்திலே நாமும் அனுபவிப்போம் என்று உள்ளே அவள் சயனித்து கிடந்தாளாம். அதனால வெளியில இருக்கிற கோபிகள் என்ன தெரிவிக்கிறா, எல்லாரும் வந்தாயத்து, நீர் ஒருத்தி வரணுங்கிறதுக்கோசரம் தான் இத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கிறோம், எல்லோரும் பகவத் விஷயத்தை அறிந்து கொண்டு நாமெல்லாம் தகுதியுடையவர்கள் தான் அப்படின்னு நீ முன்னமேயே உபதேசிக்க எல்லோரும் அறிந்து கொண்டு இப்ப தயாராக வந்திருக்கிறார்கள், நீயும் எழுந்து வந்து பகவத் அனுபவத்தை செய் என்று பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அப்பொழுது அந்த வியாக்கியானத்தில் தெரிவிக்கப்படுகிற விஷயம் 3000 படியில பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார், எம்பெருமானார் திருவதரித்தார் போலே காணும் இப்பெண் பிள்ளையும். இந்த கோபிகை இவள் அவதரித்த உடனே அந்த ஆய்ப்பாடியில் இருக்கிற மற்ற கோபிகள் எல்லாம் தெரிந்து கொண்டு விட்டார்களாம். என்ன தெரிந்து கொண்டு விட்டாள்னா, இந்த பெண் உபதேசித்து உபதேசித்து அத்தனை பேரையும் தகுதி உடையவர்கள் தான், பகவத் அனுபவத்துக்கு இன்னார்தான் தகுதி, நிறைய ஞானம் இருக்கணும், நிறைய அனுஷ்டானம் இருக்கணும் இப்படிங்கிற தகுதியெல்லாம் இல்லாமல் அனைவரும் அனுபவிக்கலாம் விஷயம் பகவத் விஷயம் அப்படின்னு இந்த பெண் தெரிவித்து அத்தனை பேரும் அதை அறிந்து பகவத் அனுபவத்திற்கு வந்தார்கள் என்று காட்டப்படுகிறது. அதே போல எம்பெருமானார் தானே அந்த செயலை செய்தார், ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆரியர்க்கெல்லாம் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார் பின். இது உபதேசரத்தின மாலையில மணவாள மாமணிகள் தெரிவிக்கிறார். முதல் முதல்ல எம்பெருமானாருக்கு இருக்கிற அவருடைய அந்த பெருமை என்ன, அவருடைய தன்மை என்னங்கிறத தெரிவிக்கிற பாசுரம். ஏன்னா இதற்கு மேற்படத்தான் எம்பெருமானாருடைய மத்த அதாவது எம்பெருமானாருக்கு இருக்கிற பெருமை அவருடைய தன்மை என்னன்றத தெரிவிப்பதற்கு இதுதான் ஒரு நல்ல சிறந்த பாசுரம். முதற்கண் இதைத்தான் மணவாள மாமணிகள் தெரிவிக்கிறார் உபதேசரத்தின மாலையில. இப்போ ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். இதற்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் ரொம்ப பரீட்சித்து பரீட்சித்து தகுதி இருக்கான்னு பார்த்து தான் உபதேசிப்பார்கள். ஆனா ராமானுஜர் பார்த்து இப்படியே தகுதி பரீட்சித்து கொண்டே உபதேசித்தால் அப்ப ஆள் கிடைப்பது மிகவும் சிரமமாக போகிவிடும், எல்லோரும் அறிந்து கொண்டு உஜ்ஜீவிக்க வேண்டும் அப்படிங்கிற தம்முடைய அந்த கருணை. அதைத்தான எம்பெருமானும் ஆசைப்பட்டு இவரை கீழே அவதரிக்க செய்திருக்கிறான். அதனாலே அதை அறிந்து கொண்டு அத்தனை பேருக்கும் உபதேசிக்க வேண்டும், அத்தனை பேரும் தகுதியுடையவர்களே அப்படிங்கறத எம்பெருமானார் காட்டி கொடுத்தார். உண்மையில இதனாலதான் அவருக்கு எம்பெருமானாருங்கிற திருநாமே ஏற்பட்டது. வளையாழ்வார் உடையவர் என்னெல்லாம் பிரசித்தி பெற்றிருக்கிற அந்த ராமானுஜர் அவர் திருக்கோஷ்டியூர் நம்பியினிடத்திலே அர்த்தத்தை பெற்று 18 தடவை நடந்து அர்த்தத்தை பெற்று பிற்பாடு அத்தனை பேருக்கும் உபதேசித்த சமயத்திலே திருக்கோஷ்டியூர் நம்பி மிகவும் ஆனந்தித்து எம்பெருமானுடைய கருணையை காட்டிலும் விஞ்சின கருணை கொண்டிருப்பவரே எம்பெருமானாரே என்று அனைத்து திருநாமம் சாத்தினார் என்று காட்டப்படுகிறது குரு பரம்பரையிலே. அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்த கருணையுடையவர் எம்பெருமானுடைய தயைக்கு ஒரே பாத்திரமாக இருப்பவர். அப்ப இவர் தான் அருங்கலம், இவர் தான் அனைத்தெல்லத்தாரும் அறியும்படியாக அத்தனை பேரும் ஆசேது ஹிமாச்சலம் பரியந்தம் அங்கங்கே திக்விஜயமாக யாத்திரை சென்று எல்லோ இடத்திலையும் எம்பெருமானை பத்தின அந்த குணங்களை, எம்பெருமானுக்கு இருக்கிற குணங்கள், எம்பெருமானுடைய பெருமைகள் இதையெல்லாம் தெரிவித்து அவனை அனுபவிப்பதற்கு ஆசை ஒன்றே போரும். நான்கிலும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென் உரைத்தான் வாமணன் சீலன் என்று திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிற அந்த விதத்திலே எல்லோரிடத்திலேயும் இவர் சென்று சென்று உபதேசித்து அத்தனை பேரையும் திருத்தி பணிகொண்டார். இதைத்தான் முன்னமேயே கருத்தில் கொண்டு நம்மாழ்வாரும் பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் என்று தெரிவித்தார் திருவாய்மொழியில். ஆக இப்படிப்பட்ட தன்மை கொண்டிருப்பவர் இதுதான் எம்பெருமானாருக்கு இருக்கிற ஸ்வரூபம் என்ன. ஸ்வரூப நிரூபக தர்மம்னா எம்பெருமானாருடைய தன்மை என்ன, அவருடைய ஸ்வரூபம் என்னதுன்னா தயை. எம்பெருமானுடைய அத்தனை கருணை தயை அத்தனையும் தன்னிடத்திலே கொண்டு அதையே எல்லோரிடத்திலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் எம்பெருமானார். சரி, இப்படிப்பட்ட இந்த எம்பெருமானார் தம்முடைய காலத்திலேயே எம்பெருமானை பற்றுவது எளியதாக இருப்பினும் சிறிது சந்தேகம் உண்டு. எம்பெருமான் கொடுப்பனோ மாட்டானோ என்று ஐயமுறச் செய்யும். ஏன்னா அவனுக்கு நிரங்குஷ சுவாதந்திரியம் உண்டு. அதனாலே நம்முடைய கர்மத்தை பார்த்து நம்மை கைவிட்டாலும் விடலாம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த எம்பெருமானை பற்றுவதை காட்டிலும் எம்பெருமானாராக இருக்கிற இவந்த ஆச்சாரியர் இவரை பற்றுவது சால சிறந்தது. ஒரு ஆச்சாரியனை பற்றி இருந்தால் அந்த ஆச்சாரியருடைய அபிமானம், அவர் நம்மிடத்திலே அந்த சிஷ்யனிடத்திலே இவன் நம்மவன் இவன் நல்லவன் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டதுன்னா அதை பார்த்து எம்பெருமான் கொடுத்து விடுகிறான். அதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்த ஒரு வழி அப்படிங்கறத எம்பெருமானார் தெரிந்து கொண்டார். இதை எங்கிருந்து தெரிந்து கொண்டார் அப்படின்னா இவர் முன்னமேயே அவதரித்திருக்கிறாரே அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்தப்பரம் பலபத்ர திருதீயஸ்து கலவு கஷ்டித் பவிஷ்யதி என்ன. இது ஒரு புராண ஸ்லோகம். அதுல என்ன தெரிவிக்கப்படுகிறது, ஆதிசேஷன் முதலிலே அனந்தன் திருவனந்தாழ்வானாக இருந்தார், பிற்பாடு லக்ஷ்மணனாக திருவவதாரம் செய்தார், அதற்கு பிற்பாடு பலபத்ரன் பலராமானுஜராக திருவவதாரம் செய்தார், கலியுகத்திலே ராமானுஜராக திருவவதாரம் செய்தார். என்னத்துக்காக இப்படி நான்கு தடவை திருவவதாரம் செய்திருக்கிறார்னா, ஒன்றும் இல்லை, கலியுகத்தில் ராமானுஜராக அவதரிக்கிற சமயத்திலே ஆச்சாரிய அபிமானத்தை நன்கு காட்ட வேண்டும்னா அதற்கு முற்பட தான் பல பிறவிகள் பிறந்து எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினாலே அவதரித்து இந்த லோகத்தில் என்னென்ன எப்படி எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொண்டார். அதிலே லக்ஷ்மணராக திருவவதாரம் செய்தபோது தான் நேரே சக்கரவர்த்தி திருமகனை பற்றியிருந்தார். கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன நடு நடுவில் ராமபிரான் விட்டுட்டு போகணும்னு பார்த்தார். அப்பொழுது இல்லை, அடியன் கூடவே வந்து அடிமை செய்ய வேண்டும்னு பிரார்த்தித்து நிர்பந்தித்து தான் கைங்கரியத்தை பெற்றார். பிற்பாடு காட்டிலே கைங்கரியத்தை செய் என்ன தன் தலையிலே சிறிது சுவாதந்திரியத்தோடு சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் நியமிக்க, அந்த சமயத்திலே என்னுடைய ஆசைக்காக செய் அப்படின்னு நியமிக்க கூடாது, உம்முடைய ஆசை என்னவோ அதற்கேற்பவே அடியனை அடிமை கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஆக இப்படியெல்லாம் ஆங்காங்கே சற்று காணப்படுகிறது. ஆனா இதே சத்ருக்ன ஆழ்வான், அதாவது லக்ஷ்மணருடைய திருத்தம்பியார் சத்ருக்ன ஆழ்வான், அவருக்கு இந்த மாதிரி ஏதேனும் ஒரு குறை உண்டா, நிர்பந்தித்து பிரார்த்தனை இதெல்லாம் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டா அவருக்கு எந்த விதமான ஒரு குறையுமே இல்லை. ஏன்னா அவர் யாரை பத்தி இருந்தார்னா அவர் பரதாழ்வானை பற்றி இருந்தார். அந்த பரதாழ்வானை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று இருந்தவர் சத்ருக்ன ஆழ்வான். அதனால அவருக்கு எப்பொழுதும் வாழ்வு. ஸ்ரீராமாயணத்துல பார்த்தா லக்ஷ்மணரை பத்தியோ பரதாழ்வான பத்தியோ நிறைய ஸ்லோகங்கள், அவர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் காணப்படுகிறது. பரதாழ்வான் எம்பெருமானை பற்றினார், சரணாகதி செய்தார். ஆனா அந்த சரணாகதி செய்த பிற்பாடு உடனே சக்கரவர்த்தி திருமகன் ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டாரான்னா ராஜ்யத்தை அவரிடத்திலிருந்து விளக்கினார். அதாவது பரதாழ்வானுக்கு முக்கிய குறிக்கோள் என்னன்னா தான் ராஜ்ய பரத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது, ராஜாவாக எம்பெருமான் தான் இருக்க வேண்டும், தான் அவருக்கு கீழே அடிசூடும் அரசாகத்தான் இருக்க வேண்டும், அதனால எனக்கு ராஜ்யம் வேண்டாங்கிறது அவருக்கு முக்கியமான பலம். அது நிறைவேறித்து அவருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் நடைபெறவே இல்லை. ஆனாலும் அவருடைய மற்ற ஆசை என்னன்னா ராமன் சிங்காசனத்திலே எழுந்தருளி இருக்க வேண்டும். அந்த ஆசை நிறைவேறித்தான்னா அது சற்று 14 ஆண்டுகள் கழித்து தான் நிறைவேறியது. அப்ப இப்படியெல்லாம் சில தாமதங்கள் சில கஷ்டங்கள் பரதனுக்கும் உண்டு. ஆனா பரதாழ்வானை பற்றின சத்ருக்ன ஆழ்வானுக்கு இந்த மாதிரி ஏதேனும் கஷ்டங்கள் உண்டானா ஒரு கஷ்டமும் இல்லை. எப்பொழுதும் அவனை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் அவருடைய திருமுகத்தை பார்த்து கொண்டு அதற்கு ஏற்ப கைங்கரியங்களை செய்து கொண்டே இருந்தார். அதனாலே அவருக்கு துக்கம்ங்கிறது தொழில் கூட இல்லை, எப்பொழுதும் இன்பம்தான். அதனாலே அப்படிப்பட்ட அந்த சத்ருக்ன ஆழ்வானை லக்ஷ்மணனாக திருவுதரித்த காலத்திலேயே பார்த்து கொண்டார். சரி, இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியனை பற்றி இருந்தால் அப்பொழுது எப்பொழுதும் வாழ்வுதான் அப்படிங்கறத தெரிந்து கொண்டு அதை கலியுகத்திலே ராமானுஜராக அவதரித்த காலத்திலே தாமே அதை வெளிப்படுத்தியும் காட்டினார். ஒரு தடவை உடையவர் தம்முடைய ஸ்ரீரங்கத்தில எழுந்தருள் இருக்கிற சமயத்தில காலக்ஷேப சமயத்தில விபீஷண சரணாகதி கட்டத்தை நன்கு உபதேசித்தார். விபீஷணாழ்வான் எப்படியெல்லாம் சரணாகதி செய்தார் அப்படிங்கிற அந்த ராமாயணத்தில் இருக்கிற அந்த கட்டத்தை நன்கு விவரித்தார். அந்த சமயத்திலே பிள்ளை உறங்காவில்லி தாசர் அப்படிங்கிற அந்த ஒரு ஆச்சாரியர் ராமானுஜருடைய சிஷ்யர், அவர் அதற்கு முன்பாக தம்முடைய தேவிகளிடத்திலேயே ஆட்பட்டு அந்த அழகிலேயே மயங்கியிருந்தவர் எம்பெருமானாருடைய அனுகிரகத்தினாலே அப்போதொரு சிந்தை செய்து எம்பெருமானார் திருத்தின அந்த ஒரு பெரிய கிருபா விசேஷத்தினாலே தாம் பெரிய பெருமாளுக்கே ஆட்பட்டு அந்த பெரிய பெருமாளுடைய திருப்படிகளுக்கே சர்வகாலமும் கைங்கரியம் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்தை உடையராய் கிங்கரராக மாறினார். இது குரு பரம்பரையிலே காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட பிள்ளை உரங்காவில்லிதாசர் இந்த விபீஷண சரணாகதி கட்டத்தை கேட்டவுடனே விபீஷண ஆழ்வானுக்கே இத்தனை ஒரு கஷ்டமா, அவனுக்கு என்ன கஷ்டம்னா அவன் வந்து பற்றின உடனே எம்பெருமான் ஏற்றுக்கொண்டாரானா ஏற்றுக்கொண்டார். ஆனா அதற்கு முன்னமே நிறைய ஆக்ஷேப சமாதானங்கள் பல பல வானர முதலிகள் எல்லாம் இவனை சேற்றுக்கொள்ளலாம் சேற்றுக்கொள்ளக்கூடாது, ஆராய வேண்டும், பரீட்சிக்க வேண்டும், ஒரு ஒற்றனை விட்டு பார்க்க வேண்டும் என்னெல்லாம் அப்படியெல்லாம் நிறைய ஆக்ஷேபம். அதற்கு பிற்பாடு ஹனுமான் தெரிவிக்க கடைசியாக ராமபிரான் பேசி மறுபடியும் சமாதானங்கள் எல்லாம் கூறி கபோத உபாக்யானம் என்ன, இதே மாதிரி வானர வியாக்ர சம்பாதம் என்ன, இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தெரிவித்து அப்புறம் நீதி தர்மம் என்ன தெரிவிக்கிறது, கண்டு மகர்ஷி என்ன தெரிவிக்கிறார், கண்வர் என்ன தெரிவிக்கிறார், நம்முடைய பூர்வர்கள் அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், இத்தனையும் எடுத்துரைத்து பிற்பாடுதான் சுக்ரீவன் சமாதானம் அடைந்து விபீஷணாழ்வானை சேர்த்து கொண்டார். இதை பார்த்தவுடனே அவ்வளவு ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்வத்தோடு வந்திருக்கிற விபீஷணாழ்வானுக்கே இவ்வளவு பரீட்சைனா அப்போ நம் போன்ற சாதாரண மக்களுக்கெல்லாம் என்ன கதி ஏற்படும் என்று பிள்ளை உரங்காவில்லிதாசர் சற்றே அதை நினைத்து மிகவும் வருத்தப்பட உடனே நமக்கு இனிமே இந்த கோஷ்டியில இருந்து உபன்யாசம் கேட்டு இத்தாலெல்லாம் நமக்கு ஏதும் லபிக்கப் போகிறது இல்லை அப்படின்னு மனம் உடைந்து போக அந்த உபன்யாச கோஷ்டியிலிருந்து எழுந்து மடமடன்னு வழியில கிளம்பி போனாராம். இதை பார்த்த உடனே உடையவருக்கு இதை மனசுல தெரிந்து விட்டது. சரி, பிள்ளை உரங்காவில்லிதாசர் இதைத்தான் கருத்துல கொண்டு எழுந்தருளி வழியில எழுந்தருளி இருக்க வேண்டும், மற்ற சிஷ்யர்களை கூப்பிட்டு அவரை அழைத்து வாரும் என்று தெரிவிக்க உடனே பிள்ளை உரங்காவில்லிதாசரை அழைத்து வந்தார்கள் மற்றைய சீடர்கள். அவரை பார்த்து எம்பெருமானார் கேட்கிறார், என்ன காரணம், எதற்காக வெளியே சென்றீர், உபன்யாசத்திலிருந்து எதற்கு பாதியிலே எழுந்து விட்டீர் என்று கேட்க அவர் இந்த காரணத்தை தெரிவித்தார். ஒண்ணுமில்லை, விபீஷண ஆழ்வானுக்கே இவ்வளவு கஷ்டம்னா அத்தனை குணங்களோடு அவன் இருக்கிற அவனுக்கே அத்தனை கஷ்டம்னா ஒரு குணமும் என்னிடத்திலே இல்லை, எனக்கெல்லாம் எங்கு கிடைக்க போகிறது, இனி நமக்கு இல்லை அப்படின்னு முடிவு கட்டி விட்டேன், சரி அதனாலே எழுந்து சென்று விட்டேன் என்று தெரிவித்தாராம். ஒன்னும் கவலை வேண்டாம், அவன் நேரே பெருமாளை பத்தினார். ஆனா அப்படி இல்லையே, நம்முடைய சம்பிரதாயத்திலே இப்பொழுது அடியேன் எப்படிப்பட்டவன்னா ஆளவந்தாரை பற்றி இருக்கிறேன், ஆளவந்தார் பெற்றால் அடியேன் பெறுகிறோம், நாதமுனிகள் பெற்றார், ஆளவந்தார் பெறுகிறார். அதே மாதிரி நம்மாழ்வார் பெற்றார், நாதமுனிகள் பெறுகிறார். நம்மாழ்வாரோ பிராட்டியை பற்றியிருக்கிறாள். அப்போ ஒரு குறை இல்லை. நாம் நேரே எம்பெருமானை பெற்றவில்லை. எம்பெருமானை பற்றின பிராட்டியை பற்றி, பிராட்டியை பற்றியிருக்கிற ஆழ்வாரை பற்றி, ஆழ்வாரை பற்றியிருக்கிற ஆச்சாரியரான நாதமுனிகளை பற்றி, அவரை பற்றியிருக்கிற ஆளவந்தாரை பற்றி, இப்படி வழி வழியாக வருகிறது. அப்போ அடியேனை நீங்களெல்லாம் பற்றினால் அடியேன் பெற்றாள், அடியேன் அந்த பரமமான அந்த வைகுந்தத்தை, அந்த பேரின்பத்தை பெற்றாள், என்னை பற்றின நீங்களும் பெறுகிறீர்கள், இதில் ஐயமுற வேண்டா என்று தெரிவித்தார் பிள்ளை உரங்காவெளிதாசருக்கு. தாமே தம்முடைய அந்த உபாயத்துவம், தம்மை பற்றினால் கண்டிப்பாக எம்பெருமான் பரமபதமாக அந்த பேரின்பத்தை அளிப்பான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நேரே அப்படி தெரிவித்தார். அப்படி அவர் தெரிவித்தார். அது எங்கிருந்து தெரிந்து கொண்டார்னா, ஒரு பரதாழ்வானை பற்றி இருந்த சத்ருக்னாழ்வானை கொண்டு தெரிந்து கொண்டார். அதனாலே அந்த பரதாழ்வானை பற்றின சத்ருக்னாழ்வானிடத்துல மிகவும் பிரீத்தியோடு இருப்பாராம். அவரை எப்பொழுதும் தம்முடைய சிந்தையிலே கொண்டு, இதை போலே நாம் அடிமை செய்ய வேண்டும்னு தம்முடைய திருவுள்ளத்திலே கொண்டிருப்பார் இப்படிங்கிற விஷயமும் ஒரு இடத்திலே காட்டப்படுகிறது. அதாவது கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற ஒரு அற்புதமான திவ்ய பிரபந்தம், மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டு அவருடைய அந்த குணங்களையெல்லாம் எடுத்து இயம்புகிறார் அந்த திவ்ய பிரபந்தத்திலே. அதனுடைய அவதாரிகையிலே சுவாமி நம்பிள்ளை அதற்கு ஒரு அற்புதமான வியாக்கியானம் அருளை செய்திருக்கிறார். கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற அந்த திவ்ய பிரபந்தத்திற்கு அதிலே தெரிவிக்கிறார், பாஷ்யக்காரர் அனகஹா நித்திய சத்ருக்னஹா என்ற இதுக்கு பிரமேயமாக சொல் கட்டிலே ஸ்ரீ சத்ருக்னாழ்வான் பெருமாளுக்கு நல்லனானபடி அவனையல்லது அறியாத ஸ்ரீ பரதாழ்வானையல்லது அறியாதபடி ஆனான் என்று அருளை செய்வர். அற்புதமாக தெரிவிக்கிறார். சத்ருக்னாழ்வானிடத்திலே இருக்கிற அந்த உயர்ந்த குணத்தை சுவாமி எப்படி தம்முடைய திருவுள்ளத்திலே கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஐதிஹ்யத்திலே வெளிப்படுகிறது. அதாவது சத்ருக்னாழ்வான் பரதாழ்வானுக்கே அடிமை செய்து போந்தவர். அப்படிப்பட்ட சத்ருக்னாழ்வானிடத்திலே பெருமானுக்கு அன்பு உண்டா, பெருமாளிடத்திலே சத்ருக்னாழ்வானுக்கு அன்பு உண்டா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அந்த சந்தேகத்திற்கு ஒன்றும் கவலை வேண்டாம், நிச்சயமாக உண்டு அப்படின்னு எம்பெருமானார் தெரிவிப்பாராம். அதைத்தான் இந்த இடத்துல விளக்குகிறார் ஆச்சாரியர். அனகஹா நித்திய சத்ருக்னஹா என்ற இதற்கு, இது ஸ்ரீராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்திலே முதல் ஸ்லோகம், முதல் சர்க்கத்திலே முதல் ஸ்லோகம், கச்சதா மாதுளகுலம் பரதேன ததா அனகஹா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா நீதஹா பிரீத்தி புரஸ்கிருதஹா. இது பரதாழ்வான் தன்னுடைய மாமா, தாய் மாமாவுடைய வீட்டிற்கு செல்கின்ற சமயத்திலே அவனோடு கூடவே சத்ருக்னாழ்வானும் சென்றான். அவன் எப்படிப்பட்டவன், அனகஹா குற்றமற்றவன், சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா என்றென்றும் எப்பொழுதும் சத்ருக்களை வென்றிருக்கிறான் அப்படிப்பட்ட சத்ருக்னன், நீதஹா பிரீத்தி புரஸ்கிருதா அழைத்துச் செல்லப்பட்டான் அன்பினாலே, பிரீத்தி புரஸ்கிருதா அவனிடத்தில் இருக்கிற அன்பினாலே அவனை அழைத்து கொண்டு போனார், அழைத்து செல்லப்பட்டான்கிறார் அந்த இடத்துல வியாக்கியானத்தில். செல்லப்பட்டான்னா அவன் தனி வியக்தி தானே, ஆனா அவனை தெரிவிக்கும் பொழுது எப்படி ஒரு ராஜா தன்னுடைய உடைவாளை அதனிடத்துல அனுமதி எல்லாம் கேட்டுக்கொண்டா எடுத்துன்னு போவார், உடைவாளை அப்படியே எந்த இடத்துல இருக்கோ அதை எடுத்து தன்னுடைய இடுப்புல சொல்லிக் கொண்டு போவார், அதே மாதிரி சத்ருக்னாழ்வானை அழைத்து கொண்டு போனானோ அவனிடத்துல கேட்டு வருகிறாயா அப்படிங்கிற கேள்வி பதில் எல்லாம் இல்லாமல் நேரே தான் கிளம்பினான்னு உடனே அவனையும் கூடவே அழைத்து சென்றான். இது என்ன கட்டாயத்தின் பேரில் அழைத்து கொண்டு போனானா, இல்ல அன்பினாலே அழைத்து கொண்டு போனான். பரதனிடத்திலே சத்ருக்னாழ்வானுக்கு இருக்கிற அன்பு, சத்ருக்னாழ்வானிடத்திலே பரதாழ்வானுக்கு இருக்கிற அன்பு, அதனாலே அழைத்து கொண்டு போனான். அப்படி அந்த சத்ருக்னாழ்வான் எப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன் அனகஹா சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா. அனகஹான்னா பாபம் இல்லாதவன், அகம்னா பாபம், பாபம் இல்லாதவன். என்ன பாபம்னா ராமபக்தி என்கிற பாவம் இல்லாதவன் அற்புதமா வியாக்கியானித்தார். என்ன காரணம், ராமரிடத்திலே பக்தி இருந்தால் அப்போ ராமனுக்கு தம்பியான ராமானுஜன் பரதாழ்வான் அவரிடத்திலே பக்தி செலுத்துவதற்கு நேரமே இல்லாமல் போய்விடும். ராமருக்கே எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்து கொண்டிருந்தால் அவருடைய அடியவரான பரதாழ்வானுக்கு யார் பணிவிடை செய்வது, அதனாலே ராமபக்தியை விட்டானாம் சத்ருக்னாழ்வான். ராமானுஜ பக்தி, ராமானுஜர்னா இந்த இடத்துல பரதாழ்வான், அவரிடத்திலே பக்தி கொண்டிருப்பவன். அப்ப ராமபக்திங்கிற பாபம் இல்லாதவன் அனகஹா நித்திய சத்ருக்னஹா அப்படிங்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னா, எதிரிகளை என்றென்றும் வென்றிருக்கவன். இவர் என்ன சண்டை போட்டார், என்னென்ன எதிரிகளை வென்றார்னா, இந்த இடத்துல எதிரிங்கிறது ராமபிரானுடைய அழகு, ராமபிரானுடைய அழகிலே கண் வைத்து விட்டால் அப்ப அந்த ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்கள் படும் பாடுன்னு ஸ்ரீவச்சன பூஷணத்திலே காட்டப்படுகிறது. குகப்பெருமாள் லக்ஷ்மணரையே சந்தேகித்தார். ஒரு தம்பி நாட்டை விட்டு காட்டுக்கு அனுப்பினான், மற்றொரு தம்பி காட்டிலே இவனை முடித்து விட்டு ராஜ்யத்தை பெற வேண்டும் என்பதற்காக கூடவே வந்திருக்கிறானோ என்ன குகப்பெருமாள் இளைய பெருமாளிடத்திலே சந்தேகித்தார்னா என்ன காரணம்? ராமபிரானுடைய அழகு அப்படி, அந்த சௌந்தரியம், அந்த லாவண்யம், அது மனதை கொள்ளை கொள்கிறது. கண்டவரதம் மனம் வழங்கும் கணபுரத்தின் கருமணியேன் ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. அப்படிப்பட்ட அழகு ராமருக்கு, அதை சேவித்து விட்டால் அப்போ அதிலேயே மயங்கி கட்டுண்டு இருக்க முடியுமே தவிர பரதாழ்வானுக்கு பணிவிடைகள் செய்ய முடியுமோ? முடியாது. அப்ப பரதாழ்வானிடத்துல ஈடுபடுவதற்கு தடையாக இருப்பது இந்த ராமனுடைய சௌந்தரியம், அழகு, அதிலே கண் வைக்க கூடாது இப்படிங்கிற அந்த பெரிய நிஷ்டை, அந்த விரதத்தை உடையவன். அப்ப அந்த ராமருடைய சௌந்தரியம்ங்கிற அந்த எதிரியை வென்றிருப்பவர். இதைத்தான் நித்யசத்ருக்னஹாங்கிற பதத்திற்கு காட்டினார். இதையெல்லாம் கேட்ட உடனே அப்போ சந்தேகம் ஏற்படுகிறது, ராமரிடத்துல இவருக்கு அன்பு உண்டா இல்லையா, ராமருக்கு இவரிடத்துல என்ன எண்ணம் இருக்கும் இப்படிங்கிற ஒரு கேள்வி எழ. அதற்கு எம்பெருமானார் தெரிவிக்கிறார், ஸ்ரீ சத்ருக்னாழ்வான் பெருமாளுக்கு நல்லனானபடி, அவர் நல்லவர் தான், சத்ருக்னாழ்வான் பெருமானுக்கு மிகவும் பிடித்தவர், அதே மாதிரி சத்ருக்னாழ்வானுக்கும் பெருமாள் பிடித்தவர் தான். ஆனா எப்படி, எந்த விதத்திலே இவர்களுக்கு நடுவிலே பிரீத்தி இருக்கும்னு கேட்டா, அவனை அல்லது அறியாத ஸ்ரீ பரதாழ்வானை அல்லது அறியாதபடி ஆனான். இந்த சத்ருக்னாழ்வான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பரதாழ்வான் இருக்கிறாரே, அவர் என்னை தவிர வேறு யாரையும் அறியாதவர். இது ராமபிரான் தன்னுடைய திருவுள்ளத்திலே நினைக்கிறார். ராமபிரானான என்னை தவிர இந்த பரதாழ்வான் வேறு யாரையும் அறியாதவர், என்னை தவிர வேறு இடத்தில் பக்தி செலுத்தாதவர். அப்படிப்பட்ட இந்த பரதாழ்வான் இடத்தை தவிர வேறு ஒருவரிடம் செல்ல மாட்டேன், இவரிடத்திலே கைங்கரியங்களை புரிவேன், இவரிடத்திலேயே பக்தி செலுத்துவேன் என்றிருக்கிறார் சத்ருக்னாழ்வான். அதனாலே தமக்கு மிகவும் பிடித்த பரதாழ்வானுக்கு கைங்கரியங்களை அன்போடு செய்பவராகையாலே சத்ருக்னாழ்வானிடத்திலேயும் பிரீத்தி உண்டு. அதே மாதிரி இப்ப சத்ருக்னாழ்வானுக்கு பெருமாளிடத்தில பிரீத்தி உண்டான்னா, தனக்கு மிகவும் பிடித்தவரான பரதாழ்வான் அவருக்கு மிகவும் பிடித்தவர் யார்? பரதாழ்வான் எப்பவும் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், எப்பொழுதும் யாருடைய திருமுகத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்னா, அவர் சக்கரவர்த்தி திருமகனையே பார்த்துட்டு இருக்கார், ராம்பிராணியே பார்த்துட்டு இருக்கார். அப்ப அவருக்கு மிகவும் உகந்த விஷயம் சக்கரவர்த்தி திருமகன்கிற காரணத்தினாலே பரதாழ்வானுக்கு பிடிக்குமேங்கிறதுனால ராமபிரானையும் சேவிப்பார். ஆனா தான் நேரே அந்த ராமபிரானிடத்தில பக்தி செலுத்துவதோ, அவருக்கு அந்த அழகிலே கண் வைத்து கைங்கரியம் செய்வதோ இதை செய்ய மாட்டார். அப்ப நடுவிலே பரதாழ்வானை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாளும் சரி சத்ருக்னாழ்வானும் சரி இருவரிடத்திலேயும் அன்பு வைக்கிறார்கள். இப்ப இதனால என்ன அறியப்பட வேண்டிய விஷயம்னா, நாமும் நேரே எம்பெருமானிடத்திலே அன்பு வைத்தால் எம்பெருமான் நம்மிடத்திலே அன்பு கொஞ்சம் குறைவாகத்தான் வைப்பான். ஆனா ஒரு ஆச்சாரியர், அந்த எம்பெருமானனுடைய கருணையெல்லாம் பெற்றிருக்கிற ஒரு ஆச்சாரியரிடத்திலே நாம் அன்பு வைத்து அவருக்கு அடிபணிந்து கைங்கரியங்களை செய்தால் அப்போ அந்த எம்பெருமானுடைய ஒரு அன்பு சந்தோஷம்ங்கிறது ரெட்டிப்பாக நம்ம பேரிலே விழும். தனக்கு பிடித்த ஆச்சாரியரிடத்திலே இவர் அனைத்து விதமான கைங்கரியங்களும் செய்கிறார், பக்தியோடு இருக்கிறார்னு கேட்டோம்னா, உடனே அந்த எம்பெருமானுக்கு மிகவும் அன்பு பெறுகிறது. அதனாலத்தான் கண்ணுடன் சிறுத்தாம்பலை தெரிவிக்கும் பொழுதே அந்த எம்பெருமான் மேல் விழுந்து இவருக்கு சேவை சாதிக்க உடனே அந்த எம்பெருமானையும் சேவிப்பேன் என்று தெரிவிக்கிறார். அதாவது, நாவினால் நம்பி தின்பமைதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மைமையே தேவமத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனேன்னு முதல் பாசுரத்தில், அதாவது இரண்டாவது பாசுரத்திலே தெய்வம் எனக்கு வேறு இல்லை நம்மாழ்வார்தான்னு தெரிவித்தவர். அடுத்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்னா, அந்த எம்பெருமானை நான் சேவிப்பேன் என்று தெரிவிக்கிறார். திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரிய கோல திருவுரு காண்பன் நான், அந்த எம்பெருமானுடைய திருவுருவத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரே, முதல் பாசுரத்திற்கும் அடுத்த பாசுரத்திற்கும் முரண்பாடான்னு கேட்டா, இல்லை, அந்த எம்பெருமான் நம்மாழ்வாருக்கு மிகவும் இனியவராக இவர் இருந்து கைங்கரியம் செய்கிறாரே, அதனால இவருக்கு நம்முடைய சேவையை காட்டுவோம் அப்படின்னு ஓடி ஓடி வந்து தன்னுடைய சேவையை காட்ட, சரி இந்த நம்மாழ்வாருக்கு அவர் மிகவும் பிடித்தவர், அவரை பார்க்கலன்னா நம்மாழ்வாருடைய முகம் சற்றே கவலை கொள்ளும், சோகிப்பர், அதனாலே முதலிலே இவரையும் சேவிப்போம், இவரையும் ஒரு அஞ்சலி செய்வோம் அப்படின்னு அந்த மதுரகவியாழ்வார் அந்த எம்பெருமானை சேவித்தார்னு அந்த இடத்துல காட்டப்படுகிறது. அதே போலதான் இப்போ ஒரு ஆச்சாரியரிடத்திலே நாம் பக்தி கொண்டு அவருக்கு கைங்கரியங்களை செய்தால் எம்பெருமானுடைய சந்தோஷம் நம்மிடத்திலே அதிகரிக்கும். நாமும் இந்த ஆச்சாரியனுக்கு அவர் மிகவும் பிடித்தவர் அப்படிங்கிற காரணத்தினாலே எம்பெருமானிடத்தில் அன்பு செலுத்தினால் அப்ப அதுவும் குற்றமற்று இருக்கும். இந்த ஆச்சாரியருடைய கைங்கரியங்களும் நன்கு அழகாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அர்த்தம் தான் இதிலே காட்டப்படுகிறது. இதையெல்லாம் ராமானுஜர் நன்கு தம்முடைய வாழ்நாளிலே அத்தனை ஆச்சார தன்னுடைய சிஷ்யர்களாக இருக்கிற அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் உபதேசித்து வழி வழியாக இதை அத்தனை பேருக்கும் உபதேசிக்க வேண்டும் என்னும் அவர் நியமனம் சாதித்திருந்தார். அதனால தான் அடுத்தடுத்து ஆச்சாரியர்கள் தம்முடைய வியாக்கியானங்களிலே இந்த உயர்ந்த அர்த்தங்களை எல்லாம் அத்தனை பேருக்கும் வெளிப்படுத்தினார்கள். இப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பல பல கிரந்தங்களிலே காட்டியுள்ளனர். இதையெல்லாம் அறிந்து கொண்டு உஜ்ஜீவிப்போம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அத்தனை பேரும் எம்பெருமானாருடைய திருவடிகளாக இருக்கிற ஆச்சாரியர்களை பற்றி உஜ்ஜீவிப்போம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.